இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@subadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உன் சகோதரனுக்காக நில், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் பிரதரன். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சகோதரர்களுக்காக நிற்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்காக நிற்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்காக நிற்க வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்காக நிற்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் நிற்கிறோம். ஆனால் நம்மை அறியாதவர்கள் அல்லது நாம் அறியாதவர்களுக்காக நாம் எப்பொழுதாவது நின்று இருக்கிறோமா? இந்த நாளிலும் கூட யார் நம்முடைய சகோதரன், யாருக்காக நாம் நிற்க வேண்டும், மோசே யாருக்காக நின்றார் என்ற காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் மானது. இங்கே வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சகோதரர்கள் ஒன்றாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் நன்மையானது, அது இன்பமானது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சகோதரர்களை நாம் நேசிக்கின்றோம், உண்மைதான். அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். தேவனை அறிந்திருக்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், தேவனை அறியாதவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆம், நாம் நம்முடைய சகோதரனுக்காக சகோதரிக்காக நிற்கின்றோமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். இங்கே மோசே எனக்கூடிய ஒரு பக்தனை குறித்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இந்த நாளிலே மோசை தன் சகோதரனுக்காக நின்றான் என்ற காரியத்தை நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். யாத்திராகமம் 2:11-13 மோசை பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மனநிலை புதைத்து போட்டான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே தன்னுடைய சகோதரனுக்காக மோசே நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தின் அரசாட்சிக்கு கீழ் அவர்கள் அநேக அடிமைத்தனமான வேலைகளை செய்து வருகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். மோசே அவன் பெரியவனாகி அவன் வளர்ந்து விட்டான். இப்பொழுது அவன் வளர்ந்த பிறகு அங்கே அவன் தன்னுடைய சகோதரனை பார்க்கும்படி, அதாவது தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை காணும்படி பார்க்கும்படி அவன் செல்லும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடைபெறுவதை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது ஒரு எகிப்தியனுக்கும் இஸ்ரவேல் ஒரு மனிதனுக்கும் அங்கே சண்டை நடைபெறுகிறதை இவன் பார்க்கிறான். தன்னுடைய சகோதரனுக்காக அவன் நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே சென்று அந்த எகிப்தியனை அவன் கொலை செய்து விடுகிறான். கொலை செய்து விடுகின்ற ஒரு காரியத்தை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே காரியத்தை நாம் அப்போஸ்தலர் 7:7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களையும் நாம் இங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:23-24 நான் வாசிக்கின்றேன். அவனுக்கு 40 போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேக்கு கிட்டத்தட்ட 40 ஆகிவிட்டது, அதாவது 40 ஆகிவிட்டது. அவன் 40 வரை அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். அதாவது ராஜாவின் அரண்மனையிலே நல்ல உணவு எல்லா காரியங்களையும் அவன் சாப்பிட்டு வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 40 பிறகு அவன் என்ன செய்தான் என்று நாம் இங்கே பார்க்கும் பொழுது, தன்னுடைய சகோதரனை பார்க்கும்படியாக அவன் வந்தான். அதாவது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. நாம் அவர்களை பார்க்கலாம் என்ற எண்ணம் உண்டாயிற்று. நான் தொடர்ந்து வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மோசே நியாயம் செய்தான். அதாவது எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மனிதனுக்கு அநியாயம் செய்கிறதை பார்த்த மோசே அவன் கோபம் உண்டவனாகி அங்கே அவன் ஒரு கொலை செய்யக்கூடிய ஒருவனாக மாறுகின்ற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் அநியாயங்கள் நடைபெறும் பொழுது நம்மால் கூட நாம் கோபப்பட்டு அநேக காரியங்களை செய்து விடுகின்றோம். ஆனால் இங்கே மோசே செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை விட பாவம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவன் 10 கற்பனைகளிலே அவன் ஒரு கற்பனையை உடைத்து போட்டான். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனையை அவன் உடைத்து போடக்கூடியவனாக இங்கே வேதாகமும் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய சகோதரன் அநியாயமாய் நடத்தப்படுகின்றான் என்று கண்டு அங்கே அவனுக்காக நின்ற மோசேயை நாம் பார்க்கிறோம். அவன் செய்தது தவறுதான், அவன் செய்தது பாவம்தான். ஆனால் அவன் யாருக்காக நின்றான்? அநியாயமாய் நடத்தப்படுகின்ற தன்னுடைய ஜனங்களுக்காக நின்றான். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த உலகத்திலே பாவத்தினால் அநேகர்கள் அநியாயமாய் நடத்தப்படுகின்றார்கள், ஏமாற்றப்படுகின்றார்கள், சாத்தானின் வஞ்சனையினால் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் என்ன முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவர்களை காப்பாற்ற? அநேக நேரங்கள் நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் யோசிக்கிறோம், நம்முடைய நண்பர்களை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் எத்தனை பெயர் பிறரை குறித்து யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அவர்கள் மேலும் நாம் அன்பு காண்ப வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 தீமோத்தேயு 5:8 நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உடைய சகோதரனுக்காக நீ நிற்க வேண்டும், ஆனால் முதலில் உன்னுடைய குடும்பத்திற்காக நிற்க வேண்டும், உடைய சொந்த ஜனங்களுக்காக நிற்க வேண்டும், உடைய சொந்த சகோதரனுக்காக நிற்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் உலகத்திற்கு அன்பு காண்பிக்கிறோம், ஆனால் நம்முடன் பிறந்த நண்பர்களுக்கு, நம்முடன் பிறந்த சகோதரர்களுக்கு, நம்முடன் பிறந்த நபர்களுக்கு நாம் அன்பு காண்பிக்கிறது கிடையாது. நம்முடைய தந்தைக்கோ தாய்க்கோ அன்பு நாம் காண்பிப்பது கிடையாது. அதைத்தான் வேதம் சொல்கின்றது, ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்தால் அதே அன்போடு மற்றவர்களையும் அவன் நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே அன்பை மற்றவர்களுக்கும் அவன் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சொந்த குடும்பத்தை நேசிக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு அன்பு காண்பிக்கின்றோமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய முதன்மையான கடமையை நாம் மறந்து போய் விடுகின்றோம். மோசே செய்த முதல் காரியம், அவன் தன் சகோதரனுக்காக நின்றான். இரண்டாவது என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய சகோதரனுக்காக நின்றான், ஆனால் அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகவும் கடினமான ஒரு காரியம்தான், அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 7:24 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தினை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மோசேயை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மோசே எதிர்பார்த்தான். ஆனால் மோசேயை அவர்கள் அறியவில்லை. அதாவது மோசேயை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மோசேயை தன்னுடைய ஜனமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே சண்டை பண்ணு கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அந்நியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அந்நியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயா என்றான். இந்த வார்த்தையை நிமித்த மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் பொழுது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக நின்ற பொழுது அவர்கள் அவனை அறியவில்லை. அடுத்த நாள் என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒரு இஸ்ரவேல் ஜனன் இன்னொரு இஸ்ரவேல் ஜனன் தொண்ட ஜந்த ஜனங்களே அவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது மோசே போய், நீங்கள் ஏன் இருவரும் சகோதரர்கள் அல்லவா? ஏன் ஒருவருக்கொருவர் நீங்கள் அடித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவன் கேள்வியை எழுப்பின பொழுது, அந்நியாயம் செய்தவன் மோசையை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், எங்களுக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதோடு கூட, நேற்று நீ எகிப்தினை கொன்றது போல இன்று எங்களையும் கொல்லப் போகின்றாயா, என்னையும் கொல்லப் போகின்றாயா என்ற கேள்வியை அவன் கேட்கின்றான். இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் இந்த மோசே அந்த இடத்திலிருந்து அவன் ஓடி போனவனாய் காணப்படுகின்றான். சற்று சிந்தித்து பாருங்களேன், 40 வருடம் அவன் அரண்மனையில் இருந்தாலும் அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல்தான் இருந்தது. அவனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை எல்லாம், இந்த ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இந்த ஜனங்களை மீட்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அதைத்தான் வேதம் சொல்கின்றது, தன்னுடைய கையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று அவன் நினைத்திருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படித்தான் மோசே நினைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் தன்னுடைய கரங்களால் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் அதை நினைத்து கொண்டுதான் அங்கே அவன் தன்னுடைய சகோதரர்களுக்காக சண்டை போட்டான். ஆனால் அவர்கள் அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, உன்னை எனக்கு அதிகாரியாக யார் வைத்தது, உன்னை எனக்கு நியாயாதிபதியாக யார் வைத்தது என்று கேட்ட ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறரை நேசிக்கும் பொழுது, பிறர் மேல் அன்பு காண்பிக்கும் பொழுது, ஏன் நம்முடைய சொந்த குடும்பத்தின் மேல் அன்பு காண்பிக்கும் பொழுது அவர்கள் நம்மை நேசிக்காமல் இருக்கலாம், அவர்கள் நம்மேல் அன்பு காண்பிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏன் நாம் அப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடாது? நாம் அன்பு காண்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஒரு காரணங்களால் தான் மோசே வரக்கூடாது என்று அவன் ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் நினைத்திருந்தான். ஆனால் மோசையுடைய இருதயம் மீண்டுமாக அதையே நாடியது. அவன் அங்கே சென்றான் என்று வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் நாம் மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாத்ராகமம் 2:13-14 வாசிக்கும் பொழுது, அவன் மறுநாளில் வெளியே போன பொழுது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அவன் அந்நியாயம் செய்கிற நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தியவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசே பயப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 15 வசனம், பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மோசையுடைய நிலை மிக கடினமான, கஷ்டமான ஒரு நிலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். 3வது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மோசே நினைத்திருந்தால் அவன் கொலை செய்யாதிருக்கலாம், அவன் கொலை செய்யாதிருந்திருக்கலாம். இவர்கள் ஏன் சண்டை போட வேண்டும், இவர்களுக்காக நான் ஏன் நிற்க வேண்டும் என்று நினைத்து இருந்திருக்கலாம் மோசே. ஆனால் மோசே அந்த இடத்திலே அவன் கொலை செய்த நிமித்தமாக அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்ததை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அது என்ன ஆபத்து என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய ஜீவனே ஒரு ஆபத்தில் போய் நின்றுவிட்டது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. மோசையைப் போல நாமும் அநேக நேரங்களில் நாம் கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கொலை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் நாம் பிறருடைய மனதை புண்படுத்துகின்றோம், பிறருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகின்றோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேயை இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மோசே பிறரை நேசித்தான், அன்பு காண்பித்தான். மோசே நினைத்திருந்தால் அப்படி பேசின எபிரேயனை கொலை செய்திருக்கலாம், ஆனால் அவன் அங்கு அதை செய்யவில்லை. இந்த ஜனங்களுக்காகத்தான் நான் நின்றேன், ஆனால் இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்த ஜனங்களை விட்டு வேறு இடத்திற்கு நான் கடந்து செல்கிறேன் என்று ஒரு வனாந்திரமான இடத்திற்கு அவன் கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த ஜனங்களை தேடிதான் வந்தார், தன்னுடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரவேலை தேடி வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்க ஆயத்தமானார் இயேசு கிறிஸ்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அதே போலதான் மோசே கொலை செய்து அவன் சென்றிருந்தாலும் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் மீண்டும் வந்தான், தன்னுடைய ஜீவனை கொடுக்க கூட அவன் ஆயத்தமாய் இருந்தான். ஆனால் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினார்கள், எத்தனை முறை மோசேயை கோபப்படுத்தினார்கள் என்று நாம் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அத்தனை வசனங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் மோசே தன் சகோதரனுக்காக அவன் நின்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மோசேயை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் ஆரம்பத்தில் இல்லை என்று சொன்னாலும் பிறகு அவன் ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய சொந்த ரத்தம், தன்னுடைய ஜனங்கள் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்களை நான் மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று அவன் மீண்டுமாக சென்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் பிறரை நேசிக்க வேண்டும். மத்தேயு 5 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ பிறரை நேசிக்க வேண்டும். ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் நீ மறு கணத்தை காண்பிக்க வேண்டும். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் அழைத்து சென்றால் அவனோடு கூட நீ 2 மைல் தூரம் கடந்து செல்ல வேண்டும். ஒருவன் உன்னிடம் ஒரு ஆடையை பெற்றால் அவனிடம் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னிடம் 2 ஆடைகள் இருந்தால் நீ அவனிடம் இன்னொரு ஆடையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒருவன் ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டால் இன்னொரு ஆடையை கொடுத்து விடு. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பிறரை நேசி, உன் சத்ருக்களை சிநேகி, உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்காக ஜபம் செய். அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அன்பினாலே அவர் பார்த்தார், அன்பாக அவர் பார்த்தார், அவர்கள் மேல் அன்பு காண்பித்தார். அதனால் மாத்திரமே மோசேயால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடிந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாமும் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், இந்த உலகத்தின் ஜனங்களை மீட்க வேண்டுமா, ரட்சிக்க வேண்டுமா, அவர்கள் மேல் கோபப்படுவதனால் நம்மால் நிச்சயமாகவே முழுமையாக அவர்களை ரட்சிக்க முடியாது. ஆனால் அவர்கள் மேல் அன்பு காண்பிப்பதனால் நிச்சயமாகவே அவர்களை கிறிஸ்து நன்றியிலே நடத்தி செல்ல முடியும். நம் அன்பு காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக மோசேக்கு வந்த பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நாம் நம்முடைய சகோதரனாகிய இந்த உலகத்திற்காக நாம் நிற்க வேண்டும், அவர்களுக்கு மெய்யான சத்தியத்தை காண்பிக்க வேண்டும், மெய் தேவனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி செய்தால் மாத்திரமே நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள் என்று மத்தேயு 5 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மோசே அப்படி செய்தார், ஆண்டவர் மோசேயை பரலோகத்திற்கே எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நீங்களும் பிறரை நேசிக்கும் பொழுது, அன்பு காண்பிக்கும் பொழுது அந்த பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தமது கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். செய்தியை கேட்ட அனைவரும் கூட இயேசுவி நாமத்தினால் கேட்க எங்களுக்கு. ஆமாம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-3231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.